السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. فقد قال الله عز وجل بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون.
صدق الله العليم. على وتر أرلالنم நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருநாமம் கொண்டு ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்திலே ஏராளமான தன்னுடைய படைப்பினங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தினும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் இந்த உலகத்துக்கு ஒரு அருட்கொடையாகவும் மனித குலத்துக்கு ஒரு மாணிக்கமாகவும் வந்துரித்த எம்முடைய உயிரிலும் பிரிய கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த அருமை சஹாபாக்கள், உத்தமர்கள், நல்லோர்கள், கியாம நாள் வரை வரக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்கள் அத்துணை பேரிலும் அல்லாஹ் தன்னுடைய அருளை பொறிந்தருள்வானார். புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாப் நியத்துடன் வந்த மந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எம்முடைய வாழ்க்கையில் எடுத்தொழுகுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அத்தகைய அல்லாஹ்வுடைய கடமைகளை எடுத்து நடக்குமாறும் எவைகளை நாம் செய்யக்கூடாது என்பதாக எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அவைகளை முற்றுமுழுதாக தவந்து நடக்குமாறு முதல் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்கின்றேன். மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை அழிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது, ஒரு நிரந்தரமில்லாத வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்திலே அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு தற்காலிகமான ஒரு இடமாக இந்த உலகத்தை அமைத்து நம்மிலே யார் நல்ல அமல்களை செய்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் பரீட்சித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மிகவும் ஒரு சொற்பமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து அந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் நடந்து நாளை மறுமையிலே நிரந்தரமான முடிவே இல்லாத அந்த ஆகரத்துடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஆசை வைக்கின்றார். நாம் இந்த உலகத்திலே எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் கூட எனக்கு ஒரு மௌத்து இருக்கின்றது, ஒரு மரணம் இருக்கிறது என்ற சிந்தனையோடு நாம் வாழ வேண்டும். நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த மௌத்தை ஒவ்வொருவரும் நாங்கள் சுவைத்துத்தான் ஆக வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கை மிகவும் அற்பமான காலமாக இருக்கின்றது. ஒவ்வொரு நிமிடமும் மனித வாழ்க்கையிலே அவன் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே கழிக்க வேண்டும். எம்முடைய ஒவ்வொரு மூச்சும் இது விலை மதிக்க முடியாதவைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இதிலே காலம் மிகவும் பெருமதியான ஒன்றாக இருந்து கொண்டிருப்பதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்தின் மீது மனிதனுடைய வாழ்க்கையின் மீது சத்தியம் இழைத்து தன்னுடைய வாழ்க்கையை பாலாக்கிய மனிதன், பாவங்களிலே கழித்த மனிதன் மிகப்பெரிய நஷ்டவாளி என்பதை குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். மறுமை நாளையிலே ஒவ்வொரு மனிதனும் அவன் வைத்த இந்த காலை நகர்த்த முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்திலே உன்னுடைய வாழ்க்கையை நீ எவ்வாறு கழித்தாய், அல்லாஹ் உனக்கு அறிவை தந்திருந்தான், இந்த இல்மின் படி அறிவின் படி நீ எவ்வாறு நடந்து கொண்டாய், அல்லாஹ் உனக்கு பணத்தை தந்தான், இந்த பணத்தை எவ்வாறு நீ சம்பாதித்தாய், இதனுடைய ஒவ்வொரு ரூபா ரூபாவாக, இதனுடைய ஒவ்வொரு சதம் சதமாக அல்லாஹ்விடத்திலே அந்த மனிதன் கணக்கு காட்ட வேண்டும். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு உடம்பிலே தேக ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அந்த உடம்புடைய தேக ஆரோக்கியம், இந்த உடல் ஆரோக்கியத்தை என்ன வழியிலே கழித்தான் என்று அல்லாஹ்விடத்திலே அவன் பதில் சொல்லியாக வேண்டும். மனித வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு வாழ்க்கையுடைய கட்டம் தான் இளமை பருவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இளமையை அவனுடைய முதுமை வருவதற்கு முன்னால் நல்ல முறையிலே கழிக்குமாறு குறிப்பிட்டிருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஹ்தனிம் கம்ஸன் கப்ல கம்ஸின், ஐந்து நிலைமைகளுக்கு முன்னால் உங்களுடைய ஐந்து நிலைமைகளை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஷபாபக கப்ல ஹரமிக், உங்களுடைய வாலிப பருவம் இருக்கின்றது, இந்த இளமை பருவத்தை உங்களுடைய முதுமைக்கு முன்னால் உங்களால் எந்த ஒன்றையும் செய்வதற்கு முடியாத ஒரு பருவம் வருவதற்கு முன்னால் நல்ல முறையிலே பயன்படுத்துங்கள் என்பதாக சொல்லிவிட்டு, உங்களுக்கு நோய் நொம்பலங்கள் வந்து சேருவதற்கு முன்னால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உடம்புடைய இந்த தேக ஆரோக்கியத்தை, உடல் சுகத்தை நல்ல வழிகளிலே பயன்படுத்துங்கள். உங்களுக்கு வறுமை வருவதற்கு முன்னால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த சொத்து செல்வங்களை நல்ல வழியிலே பயன்படுத்துங்கள், செலவு செய்யுங்கள். வேலை வெட்டிகள் வருவதற்கு முன்னால் ஓய்வு நேரத்தை நல்ல முறையிலே கழித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, இறுதியாக மௌத்து வருவதற்கு முன்னால் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையிலே பயன்படுத்துங்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இதிலே நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஐந்து விடயங்களிலும் முதன்மைப்படுத்தி உங்களுடைய வயோதிபத்துக்கு முன்னால் வாலிப பருவத்தை நல்ல முறையிலே கழித்துக் கொள்ளுங்கள் என்று முதன்மைப்படுத்தி குறிப்பிட்டிருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், இளமை பருவம் இந்த வாலிப பருவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலம் உள்ளதாக வலிமை உள்ளதாக எதையும் செய்யும் ஆற்றல் மிக்கதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். வாலிபத்திலே செய்யக்கூடிய அமல்கள், வயோதிபத்திலே மிகவும் பலவீனமான சிந்தனை இவனுக்கு உண்டாகி மறக்கும் தன்மை ஆற்றல் இல்லாத இந்த நிலைமையிலே இந்த மனிதன் எதனையும் செய்ய முடியாது. வயோதிபத்திலே அவனுடைய தள்ளாடக்கூடிய பருவத்திலே வாலிபத்திலே என்னென்ன நல்ல அமல்களை இந்த மனிதன் செய்து கொண்டிருந்தானோ இந்த நன்மைகளை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுக்கு கொடுக்கின்றான். அது மட்டுமல்ல, வாலிபத்தை யாரு நல்ல முறையில் பயன்படுத்தினார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளை மறுமையிலும் இந்த வாலிபர்களுக்கு உயர்ந்த பதவிகளை அந்தஸ்துகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எந்த நிழலும் இல்லாத அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேறு நிழலே இருக்காத அந்த மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏழு நபர்களுக்கு அங்கே இடம் அளிக்கின்றான். அதில் ஒருவர் ஷாபுன் நஷஅதி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடிலே தொழுகையிலே பள்ளி வாயிலோடு தன்னுடைய மாலிபு பருவத்தை இபாதத்துகளிலே கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாலிபனுக்கும் அல்லாஹ் நிழல் கொடுக்கின்றான். மறுமையுடைய நாள் சூரியன் 9,88,00,000 மைல்களுக்கு அப்பால் இருக்கும் போதோ பூமி செம்புத்தரையாக மாற்றப்பட்டு அந்த சூரியனை இந்த ஒவ்வொரு வாலிபருடைய தலைக்கு மிக நெருக்கமாக கொண்டு வந்து நிறுத்தாட்டப்பட்டு இந்த பூமி இந்த வாலிபருடைய அவருடைய அந்த இரு கால்களையும் அப்படியே இறுகப்பட்டு பிடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த வாலிபத்தை எவ்வாறு கழித்தான் என்று அல்லாஹ்விடத்திலே இவன் பதில் சொல்லாத வரையிலே இவனுடைய வாலிபத்தை எந்த முறையில் கழித்தான் என்று இவன் சொல்லாத வரையில், அல்லாஹ்விடத்திலே எனக்கு பதில் சொல்லாத வரையிலே இந்த பூமி இவனுடைய கால்களை அவ்வாறு இறுக பிடித்து வைத்துக் கொள்ளும். இவருடைய இளமையை நெறிப்படுத்தப்படுகின்றதோ அவர் வாழ்க்கையிலே சிறந்த சாதனைகளை எதிர்பார்க்கலாம், சாதனைகளை அவரால் எதிர்பார்க்க முடியும். இளமை பருவத்தில் இருந்த அந்த சஹாபாக்களுடைய முன்மாதிரி அவர்கள் அழகாக வாழ்ந்து காட்டினார்கள். அந்த சஹாபாக்களிடம் இருந்த ஈமானிய பலமும் இஸ்லாமிய பண்பாடும் சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற இந்த இலட்சிய வேட்கையும் அதற்கான தேடுதல்களும் மிகவும் முன்மாதிரியாக இருக்கின்றன. இஸ்லாமிய வரலாற்றிலே சாதனை படைத்த இளைஞர்களுடைய பட்டியல் மிகவும் நீளமானது. ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அன்னை அவர்கள் தொடக்கம், அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஆகியோர் முதல் இன்றைய இளைஞர்கள் யுவதியர்கள் வரையும் அவர்களுடைய சாதனை நீண்டு கொண்டே செல்கின்றது. சிந்துவை கைப்பற்றிய முஹம்மது இப்னு காசிப் என்பவர் இந்த இளைஞர் 20 வயதை கூட அடையாதவராக இருந்தார். ஸ்பெயினை கைப்பற்றிய தாரிக் இப்னு ஜியாத் என்பவர் 18 வயதுடைய ஒரு வாலிபராக இருந்தார். அன்றைய காலத்திலே இருந்த இளைஞர்கள் அவர்கள் யுத்த கலங்களில் மட்டுமன்றி வாழ்க்கையிலே எல்லா துறைகளிலும் மிகவும் முன்மாதிரியாக இருந்திருக்கின்றார்கள். அல் குர்ஆனை நாம் திறந்து பார்த்தால் அங்கு சாதனை புரிந்த அநேகமான இளைஞர்கள் யுவதியர்களுடைய வரலாற்று பதிவுகளை காணலாம். அதில் ஒன்று சூரத்துல் கஹ்ஃபிலே ரோம் நாட்டு மன்னன் வக்கியானோஸ் என்பவன் அவன் சிறு திணிப்புக்கு எதிரான போராட்டத்திலே இளைஞர்கள் வாலிபர்கள் நாம் அல்லாஹ்வை நம்பியவர்கள், உண்மையாகவே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஈமானுடையவர்கள் என்ற ஈமானிய உணர்வை அங்கே காட்டியிருக்கின்றார்கள். சொன்னார்கள், இன்னஹும் ஃபித்யத்துன், அல்லாஹ் சொல்கின்றான் அவர்களும் வாலிபர்கள் தான். ஆமனு பிரப்பிஹிம், அல்லாஹ்வின் மீது உண்மையான நம்பிக்கை வைத்த வாலிபர்கள் என்று அந்த வாலிபர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி அந்த வாலிபர்கள் சொன்னார்கள், ரப்புனா ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்த், எங்களுடைய ரப்பு யார் என்றால் வானம் பூமிகளுடைய இரட்சகன் என்பதாக சொல்லி ஈமானிய இந்த பலத்தை அந்த மன்னனுக்கு முன்னிலையிலே அவர்கள் சொன்னார்கள். இன்றைய இளைஞர்களுடைய சீர்கேடுகள், அவர்களுடைய வழித்தவறல்கள், அவர்களுடைய அசிங்கங்கள், அலங்கோலங்களுக்குரிய அடிப்படை காரணம் அல்லாஹ்வுடைய பயம் அவர்களுடைய உள்ளத்திலே இல்லை, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை. அல்லாஹ் என்று சொன்னால் அவனுடைய கடமைக்கு மதிப்பளிக்காமல் இருப்பதுதான் அதற்குரிய காரணமாக இருக்கின்றது. அல்லாஹ் நாம் ஒரு தவறை செய்துவிட்டால் நாளை மறுமையிலே விசாரணை செய்வான் என்ற உணர்வு யாருடைய உள்ளத்தில் இருக்குமோ, எந்த கட்டமாக இருந்தாலும் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் பாவம் செய்வதை அவர்கள் பயப்படுவார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை மகனுக்கு சொன்ன அறிவுரைகளிலே மிக முக்கியமான ஒரு அறிவுரை தான், அருமை மகனே, நீ இந்த உலகத்திலே வானத்திலே ஏதாவது ஒரு வானத்திலே ஏறி நின்று அல்லது இந்த பூமிக்குள்ளே ஏதாவது ஒரு பூமிக்குள்ளே நீ நுழைந்து அல்லது நீ ஒரு கற்பாறைக்குள்ளே ஒளிந்து மறைந்து ஒரு கடுகு மணியால ஒரு பாவம் செய்தாலும் அல்லாஹ் நாளை மறுமையிலே அதனை பற்றி உன்னிடம் விசாரணை செய்வான். நாளை மறுமையிலே கோடான கோடி மக்களுக்கு முன்னால், இன்று தந்தைக்கு முன்னால், தாய்க்கு முன்னால், குடும்பத்தார்களுக்கு முன்னிலையிலே செய்வதற்கு நீ பயந்து ஒளிந்து மறைந்து செய்த பாவத்தை எல்லாம் நாளை மறுமையிலே கோடான கோடி மக்களுக்கு முன்னிலையில் விசாரணை செய்வான் என்பதாக சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று தந்தைக்கு பயப்படக்கூடிய அளவு, ஊரில் பயப்படும் அளவுக்கு, ஊரை விட்டு நாட்டை விட்டு வெளியே சென்று விட்டால் இந்த பயம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டும். அந்த ஒரு காலம் ஆடு மேய்க்கக்கூடிய இடையெண்ணத்திலே கூட அல்லாஹ்வுடைய பயம் இருந்திருக்கின்றது. ஹதரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஒரு சிறுவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த சிறுவன் பகல் நேரமாக இருந்தது, கடினமான வெயிலுடைய இந்த வெப்பத்திலே இருந்து கொண்டிருக்கும் போது அந்த சிறுவனை அணுகி உமர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், மகனே, நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கின்றேன், இப்பொழுது சாப்பிடலாமா என்று கேட்ட நேரத்தில் அவன், நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்பதாக சொன்னார். உடனே ஹஜரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு இந்த இளைஞர் இந்த வாலிபரை பரீட்சிக்கணும் என்பதற்காக வேண்டி இந்த ஆடுகள் யாருடைய ஆடுகள் என்பதாக கேட்ட நேரத்திலே அந்த சிறுவன் சொன்னான், இது என்னுடைய எஜமானனுடைய ஆடுகள் என்பதாக சொன்ன நேரத்திலே உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், பொதுவாக ஆடுகளை ஓ நாய் மேய்த்து விடுவது பொதுவாக இருந்து கொண்டிருப்பதனால் இந்த ஆட்டில் ஒரு ஆட்டை எனக்கு நீ கொடுத்து விடு, உனக்கு பணம் தருகிறேன் என்பதாக சொன்ன நேரத்தில் அந்த சிறுவன் சொன்னான், ஐனல்லாஹ் ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கே என்பதாக கேட்ட நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் மாலை மாலையாக வடிந்து கொண்டிருந்தது. அவர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தன்னம் தனியாக ஒரு வனாந்தரத்திலே காட்டிலே ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய இடையிடத்திலே அந்த சிறுவண்டத்திலே இருந்த தக்குவாவை அவர்கள் சொல்லும் போது தன்னுடைய ஆட்சியிலே அவர்களுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பம் இருக்கும் போது வரும்போதெல்லாம் அந்த சிறுவனுடைய ஐநல்லாம் அல்ல எங்கே என்று கேட்டானே இந்த அந்த வாசகம் என்னுடைய உள்ளத்திலே தக்குவாவை உண்டாக்கி கொண்டிருந்தது என்பதாக சொன்னார். இன்றிருக்கக்கூடிய இளைஞர்கள் சிறுவர்கள் அவர்களிடத்திலே தந்தைக்கு பயப்படும் அளவுக்கோ தாய்க்கு பயப்படும் அளவுக்கோ கூட அல்லாஹ்வுடைய பயம் இருந்து கொண்டிருக்கிறதா என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய இளைஞர்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி எத்தனையோ சாதனங்கள் இருந்து கொண்டிருப்பதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இதில் ஒன்றுதான் அண்மையிலே வெளியான மெகத்தினுடைய செய்தி, 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அவர்கள் தொலைக்காட்சி பார்ப்பதன் மூலமாக இவர்களுக்கு மிகவும் அபாயகரமான விளைவை ஏற்படுத்துகிறது. சிறுவர்களுடைய மூளை வளர்ச்சி குன்றி போவது மட்டுமல்லாமல் அறிவு வளர்ச்சி பாதிப்படைவதற்கு காரணமாகுவதுடன் சிறுவர்களுடைய ஒழுக்கங்களும் அவர்களுடைய சீர்கேடுகளுக்கும் இது காரணமாக அமைந்து விடுகிறது. அவர்கள் எதனை பார்க்கிறார்களோ எதனை கேட்கிறார்களோ இது ஆழமாக கல்லில் செதுக்கப்பட்டதை விடவும் உறுதியாக பதிந்து விடுகின்றது. அதை செய்து பார்க்கணும் என்ற இந்த சிந்தனையோடுதான் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் என்பதாக அவர்களே வெளியாக்கி இருக்கின்றார்கள். இதே போன்று நாம் பார்க்கலாம், இன்று அதிகமானவர்கள் அண்மையில் வெளியான ஒரு புள்ளி விபரத்தின் படி சுமார் 20% அதிகமான 15 வயதுக்குட்பட்ட அவர்கள் தான் புகைப்பழக்கத்துக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். இது உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்ல மனிதனுக்கு மிக பெரும் ஒரு ஆபத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. மனித உடம்புக்கு உயிருக்கே ஒரு பேராபத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இதய நோய்கள் இது போன்று புற்று நோய்கள் உண்டாவதற்கு இது காரணம் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அது மட்டுமல்ல, சுற்றுலாக்கள் என்று சென்று விட்டால் தொழுகையை பாலாக்கி விடுகிறார்கள், புகைத்தலில் ஈடுபடுகின்றார்கள், விளையாட்டுகளிலும் அனாச்சாரங்களிலும் அல்லாஹ் தடை செய்திருக்கக்கூடிய மிக பெரும் பாவங்களில் கூட இவர்கள் அதையும் செய்து பார்த்து விடுகிறார்கள். போதை பழக்கத்துக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரை இந்த போதை பழக்கத்தில் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்களோ நாளை மறுமையில் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எவருடைய வாயிலே போதையை வைத்து சுவைத்தாரோ அவருக்கு சொர்க்கத்துடைய பானங்களை புகைப்பதற்கு, சொர்க்க பானங்களை அருந்துவதற்கு அல்லாஹ் தடை செய்து விடுவான் என்பதாக சொன்னார்கள். இன்று எங்களுடைய உள்ளத்திலே எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருந்து கொண்டிருக்கிறது? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த போதை பழக்கம் இருக்கிறது, பயங்கரமான ஈரலுடன் சம்பந்தப்பட்ட நோய், இருதய நோய், நரம்பு தளர்ச்சி, ஒரு மனிதனுடைய உயிருக்கே போராட்டத்தை, உயிரோடு இவனோடு உயிருக்கே ஒரு ஆபத்தை உண்டாக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைய நவீன உலகத்திலே மனிதனுக்கு இன்றியமையாத பாவனை பொருட்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கையடக்க தொலைபேசி உண்மையிலே மனிதனுக்கு பல்வேறுபட்ட வகையில் உதவியாக இருந்தாலும் கூட, இன்றைய இளைய தலைமுறையினரை இது பெரும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கின்றது. யாரே இசைக்கும் சங்கீதத்துக்கும் அடிமையாகி இந்த கருவிகளின் ஊடாக இசையை அவர்கள் சங்கீதத்துக்கு அடிமையாகுவார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே நயவஞ்சகத்தனம் உண்டாகின்றது. இன்று இஸ்லாமிய கலாச்சாரங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ தவறான உறவுகள் மேலோங்கி இரு அந்நிய ஆண் பெண்களுக்கு மத்தியிலே எத்தனையோ தொடர்புகள் உண்டாகி கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு பயங்கரமான ஒரு காலத்திலே எங்களை வாழச் செய்திருக்கின்றான். மிகவும் பெற்றோர்கள் இதிலே கண்காணிப்பாக நாம் இருந்து கொண்டிருக்க வேண்டும். இவைகளுக்கு அடிமையாகி எங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் இன்று மோசமான நிலைமைக்கு, அசிங்கமான தொடர்புகளுக்கு இது காரணமாக இருக்கின்றது. இதே போன்றுதான் மார்க்க கல்விக்கு இஸ்லாம் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்க கூடுகின்றது. குர்ஆனுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதாக, இந்த இல்முக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகின்றார். அதே நேரம் இஸ்லாம் கல்வி கற்பதை அது தடுக்கவும் இல்லை, அதை புறக்கணித்து விடவும் இல்லை, அதற்கும் முக்கியத்துவம் அளித்திருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாமிய பண்பாடுகள், அதனுடைய கோட்பாடுகளுக்கு முரணேற்படாத விதத்திலே கல்வியை கற்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லுகின்றது. இன்று பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர்களையும் லேப்டாப்புகளையும் வாங்கி இதன் மூலமாக அவர்கள் இன்டர்நெட் இணையதளங்களுக்கு சென்று அசிங்கமான மோசமான ஒழுக்க கேடான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாமிய கலாச்சாரமும் பண்பாடுகளும் மோசமடைந்து முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அசிங்கங்களையும் உள்ளம் கையளவு தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்குள்ளே இன்று முழு உலகத்துடைய அசிங்கங்களையும் உள்ளே அடக்கி வைத்திருக்கின்றார்கள். திருமணம் முடித்த பல்லாயிரக்கணக்கான ஆண்கள் பெண்களுடைய உறவுகள், குடும்பங்கள் சிதறுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது. திருமணமாகாத பல்லாயிரக்கணக்கானவர்கள் அவர்களுடைய கலாச்சாரம், இஸ்லாமிய கோட்பாடுகளே அழிந்து நாசமாகுவதற்கும் இதுவும் காரணம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்றைய காலத்திலே பிள்ளைகள் எவ்வளவு ஒழுக்கமாக இருந்தார்கள். ஒரு மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் ஒரு முஸ்லிமான கிராமத்திலே சென்றால் அந்த பிள்ளைகள் மகரிபுடைய தொழுகையின் பின்னால் அவர்களுடைய வீடுகளில் குர்ஆன் ஓதக்கூடிய அழகான ஒரு சப்தத்தை, ஓசையை கேட்கக்கூடிய எத்தனையோ வீடுகள் மிகவும் அசிங்கமான முறையிலே மோசமான ஆபாசமான காட்சிகளை பார்த்து கொண்டோ தாயும் தந்தையும் பிள்ளைகளும் எந்த விதமான விதமான ஒழுக்கம் இல்லாமல், எந்த விதமான ஒழுக்க உணர்வும் இல்லாமல் அந்த மோசமான அசிங்கமான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களே. இதே நிலைமையில் எங்களுக்கு மரணம் வரும் என்றால் எந்த நிலைமையில் அவர் மரணிப்பார்? அந்த மலக்குள் மௌத் அவர் வரும்போதோ எந்த வீட்டிலே நாயும் உருவப்படவும் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள். இன்று எங்களுடைய வீடுகள் தியேட்டர்களாக ஒவ்வொருவருடைய கையில் பாவிக்கக்கூடிய கையடக்க தொலைபேசியும், அன்று ஒரு பாவத்தை செய்ய மாடக்கூடிய ஒரு மனிதன் ஒளிந்து மறைந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு தேட்டரை நாடி அவன் சென்று கொண்டிருப்பான். ஆனால் அவன் கூட நினைப்பான், எனக்கு இந்த இடத்திலே மரணம் வந்துவிடக் கூடாது, எனக்கு இப்படி ஒரு பயங்கரமான ஒரு மரணம் வரும் என்றால் என்னுடைய நிலைமை என்னவாகுமோ என்று அஞ்சிக் கொண்டிருந்தார்கள். இன்று நாம் பார்க்கின்றோம் அதிகமானவர்களுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் இறங்குவார்களா அல்லது அதாபுடைய மலக்குமார்கள் இறங்குவார்களா என்ற கேள்விக்குறியாகத்தான் முஸ்லிம்களுடைய அதிகமானவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றது. இல்லா மாஷா அல்லா, நல்ல உணர்வோடு குர்ஆனுடைய பக்குவத்தோடு மக்ரிபுடைய தொழுகையின் பின்னால் பல வீடுகள், பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் நல்ல கழிக்கக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இன்று எத்தனையோ வீடுகள் அல்லாஹ்வுக்கு மோசமான காட்சிகளும் பார்வைகளும் இசைகளும் சங்கீதங்களுக்கும் ஆளாக்கப்பட்டிருப்பதனால் தான் எங்களுடைய வீட்டிலே நிம்மதி இல்லை. இன்று தொழுகிறார்களா? இளைஞர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. ஒவ்வொரு பள்ளியிலும் எத்தனை முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள், ஆனால் அந்த மஹல்லாவிலே தொழுகைக்காக வேண்டி வரக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் எம்முடைய உள்ளத்திலே உண்மையான பயம் இருக்கிறதா? ஒரு சிறியவனிடத்திலே ஒரு 4-5 வயதுடைய சிறுவனிடத்திலே ஒரு கையடக்க தொலைபேசியை கொடுங்கள், அந்த சிறுவன் அதிலே இருக்கக்கூடிய அத்துணை பங்கங்களையும் செய்கின்றான். அதனை அவன் அழகான முறையில் இயக்குகின்றான், டெலிட் பண்ணுகின்றான், எஸ்எம்எஸ் பண்ணுகின்றான். தந்தை எங்கேயோ தொழிலில் இருக்கின்றார். தந்தைக்கு 2-3 வயதுடைய சிறுவன் எஸ்எம்எஸ் மூலமாக செய்திகளை அவன் அனுப்புகின்றான். இதே சிறுவனிடத்திலே மகரிபுடைய தொழுகையின் பின்னால் குர்ஆனை கொஞ்சம் நாங்கள் கொடுத்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய புனிதமான குர்ஆன் எந்த வீட்டில் ஓதப்படுகிறது அந்த வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலாயிக்கத்துமார்கள் இறங்குகின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த குழந்தைகளை ஒவ்வொருவருக்கும் மிக பெரும் ஒரு அமானிதமாகத்தான் தந்திருக்கிறார். ஒரு மனிதன் ஒரு 100 ரூபாயை அமானிதமாக எங்களிடம் ஒப்படைத்து விட்டு அந்த மனிதன் எத்தனை வருடங்களின் பின்னால் எம்மிடத்திலே வந்து கேட்டாலும் அதனை ஒப்படைப்பது எம்முடைய கடமையாக இருக்கிறது. இதே போன்று எத்தனையோ பிள்ளை இல்லாதவர்களிடத்திலே, குழந்தை இல்லாதவர்களிடத்திலே குழந்தையுடைய அருமையையும் பெருமையையும் அதனுடைய மதிப்பும் அந்த குழந்தையுடைய பெருமதி அவர்கள் தான் உணர்ந்தவர்கள். அல்லாஹ் நாங்கள் பாவங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தும் கூட ஒரு அருமையான அழகான எந்த குறையும் இல்லாத அருமையான இந்த செல்வன் மிக பெரும் இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இந்த மனிதன் அந்த சிறுவன் அந்த அந்த சின்ன பிள்ளை அது நடக்கும் போதும் தவழும் போதும் அது அவனோடு உரையாடும் போது எவ்வளவெல்லாம் சந்தோஷம் அடைகின்றார். அல்லாஹ் தந்த அமானிதங்கள் எப்படி அது குற்றமற்ற ஒரு மாசற்ற குழந்தைகளாக அல்லாஹ் தந்தானோ இதே விதமாக அந்த குழந்தைகள் மரணிக்கும் போது எங்களிடத்திலிருந்து நாம் மரணித்து கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த குழந்தைகள் மரணிக்கக்கூடிய நேரத்திலே மாசற்ற ஒரு குழந்தையாக எந்த பாவமும் இல்லாத ஒரு பிள்ளையாக தர வேண்டும் என்பதை அல்லாஹ் பெற்றோரிடம் எதிர்பார்க்கின்றார். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு நெஞ்சங்களே, மிகவும் ஒருக்கமான முறையிலே சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அமானிதங்கள் பெற்றோர்களிடத்தை அல்லாஹ் விசாரணை செய்வார். இவர்கள் கபரில் அடக்கப்பட்டிருந்தாலும் குழந்தைகளை மோசமான முறையில் வளர்த்துவிட்டு மரணித்தால் அந்த தாயும் தந்தையும் நிம்மதியாக கபரிலே வாழ மாட்டார்கள். நாளை மறுமையிலே அவர்கள் சொர்க்கம் செல்வதற்காக ஒரு காலை வைத்திருந்தாலும் அடுத்த காலை அவர்களால் தன்னுடைய குழந்தைகளை எவ்வாறு வளர்த்தீர்கள் என்பதற்கு பதில் சொல்லாத வரையில் அவர்களால் சொற்களுக்கும் நுழைய முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த குழந்தைகளை நல்ல முறையிலே வளர்த்து நாளை மறுமையிலே நாம் மரணித்தாலும் எங்களுக்குரிய மிக பெரும் ஒரு கட்டு சாதனமாக அமைத்துக் கொள்வதற்கெல்லாம் வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்துணை பேருக்கு நசீபாக்குவானா. எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னி தருள்வாயா. எங்கட தாய் தந்தையர்கள் மூமினான முஸ்லிமான அத்துணை பேருடைய பாவங்களையும் மன்னி தருள்வாயாக. அல்லாஹ் எங்களை மரணிக்க செய்யும் போது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த உயர்தனமான கலிமாவோடு எங்களை மரணிக்க செய்வாயாக. அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல மார்க்கத்தை தக்குவீனியை கொடுத்தருள்வாயா. மௌத்துக்கு பின்னாலும் நிரந்தரமான ஒரு கட்டு சாதனமாக இந்த குழந்தைகளை அமைத்து தருவாயா. முஸ்லிம்களை கண்ணியத்தை கௌரவத்தை கொடுப்பாயா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.